நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவசித்த அந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமணி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் மட்டுக்குடியும் வான்மீரோடு நற்றார் காசி நந்தி தேவர் நற்றார் காசி நந்தி தேவர் பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாடி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமணி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பால் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையோரிடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே சமாதி சேந்தனர் நம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய் நமஹ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்விகளுக்கு பதுக்காண்டு அதன் மூலம் அனுபவம் பெறும் சத்சங்கமாக அமையும். அதன் பிரகாரம் ஒரு கேள்வியும் ஒரு கருத்து பகிர்வும் வந்திருக்கின்றது. அதை விட இந்த குடும்பத்தினர் கோடிட்டு அனுப்பும் விடயமும் வந்திருக்கின்றது எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜி தெய்வீக குரலிலிருந்து. முடிந்தவற்றிற்கு இன்று பதில் காண்போம், கேள்வியையும் கருத்து பகிர்வையும் எடுப்போம். முதலாவது கேள்வி ஒரு அன்பரிடமிருந்து, எங்களுடைய சங்கத்தில் நான் தொண்டு செய்கின்றேன், எனக்கு ஒரு கேள்வி. நான் இங்கு சங்கத்தில் மாலை தொடுத்து பாபாஜிக்கு போடுகின்றேன், அதை ஒரு தொண்டென்று கருதி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் மற்றவர்களை பார்த்தால் அவர்கள் வேறு தொண்டு வேறு விடயங்களையும் தொண்டாக செய்கின்றார்கள். சங்கத்தில் தேவையான விடயங்களை அதை குறிப்பறிந்தும் செய்கின்றார்கள். தானாக மற்றவர்கள் கேட்கும் போதும் செய்கின்றார்கள். இது எந்த தொண்டு சிறந்தது ஐயா? நான் பாபாஜிக்கு பூ தொடுத்து போடுவது சிறந்ததா, அல்லது எல்லா தொண்டுகளும் மலசல கூடம் கழுவுவதிலிருந்து கூட்டுவதிலிருந்து துடைப்பதிலிருந்து மற்ற எல்லா தொண்டுகளையும் செய்வது எது சிறந்தது என்று இந்த நண்பருடைய கேள்வி. அதற்குரிய நேரடி பதில், எல்லாமே சிறந்தது. பாபாஜிக்கு செய்யும் எந்த தொண்டும் சிறந்தது. ஆனால் தொண்டர்களுக்கு பாபாஜியின் தொண்டர்கள் கேட்டு அல்லது தொண்டர்களுக்கு குறிப்பறிந்து செய்யும் தொண்டு மிகவும் உன்னதமானது என்று நான் சொல்லவில்லை, சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பரம்பொருளுக்கு பிடித்த விடயம் என்னவென்றால், சிவனடியார்களுக்கு நாங்கள் சேவை செய்வது. அதை நாயன்மார்கள் வரலாறு மூலமும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல நாயன்மார்களும் சிவனடியார்களுக்கு சேவை செய்துதான் மேல்நிலைக்கு வந்து முக்தி பெறுகின்றார்கள். இறைவன் அதைத்தான் கூட விரும்புகின்றான். இந்த அன்பர் இதை பாகுபடுத்தி கேட்டபடியால் அதற்குரிய பொருள், அவன் அதைத்தான் விரும்புகின்றான். சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டை தனக்கு செய்யும் தொண்டை விட மேலாக கருதுகின்றார் இறைவன் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. பாபாஜியும் இப்படியான சில கருத்துக்களை அவருடைய தெய்வீக குரலில் சொல்லி இருக்கின்றார். அதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் அதில் நிறுத்தி அதை ஆராயவில்லை. தொண்டு வந்தவுடன் தொண்டு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் சில இடத்தில் அவர் நாசுக்காக இதை கொடுத்திருக்கின்றார் என்பதை யான் அறிவேன். ஆனால் அதை நாங்கள் விரிவித்து பார்க்கவில்லை. ஆகவே இந்த கேள்விக்குரிய பதில், தொண்டு செய்யுங்கள், எல்லா தொண்டும் சிறப்பு பாபாஜிக்கு. ஆனால் சிலர் நாங்கள் உலகியலில் யோசிக்கலாம், நேரடியாக தொண்டு செய்தால் எங்களுக்கு அந்த தொண்டு மிகவும் சிறந்த தொண்டு என்று நினைக்கலாம். ஏனென்றால் அது உலகியலில் அந்த பார்வை உண்டு. ஏனென்றால் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய பஸ்ஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுகின்றீர்கள் என்றால் உங்களுடைய வேலைத்தளத்தில் அவருக்கு நேரடியாக அதை செய்யும் போது தான் அது ரெக்கக்னிஷன். அதை உங்களுடைய டீம்மேட்ஸுக்கு செய்தால் அவர் அந்த அறிவு திறனில் இல்லாவிட்டால் அந்த ரெக்கக்னிஷன் கிடையாது, நீங்களும் பயந்து போவீர்கள். அவர்களுக்கு செய்யும் போது அவர்கள் பஸ்ஸிடம் போய் தான் தான் இதை செய்கின்றேன் என்று சொல்லிவிடுவார்கள். சொன்னால் உங்களுடைய நிலைப்பாடு தெரிய வராது உங்களுடைய மேனேஜருக்கு என்று நீங்கள் பயப்படலாம். அது உண்மை, அது உலகியல். ஆனா இங்கு எங்களுக்கு பஸ்ஸாக இருப்பவர் பரம்பொருள் பாபாஜி. அவர்களுக்கு யாரும் இதை மொழிக்க முடியாது. அவர்களுக்கு தெரியும் எங்கிருந்து வருகின்றது, என்ன நடக்கின்றது என்று. ஆகவே அந்த உலகியல் பயம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் தேவையில்லை. ஆகவே சைவ சித்தாந்த கூற்றுப்படி சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு, சிவனடியார்கள் என்றால் யார்? இறைவனுக்கு தொண்டு செய்பவர்கள், இறைவனை முழுமையாக பூசிப்பவர்கள், அவர்களுக்கு செய்யும் தொண்டு சிறப்பென்று சைவ சித்தாந்தத்திலும் பாபாஜியின் புத்தகத்திலும் பாபாஜிக்கு சேவை செய்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள், உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் உதவி செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கோ உங்களுக்கோ மாத்திரம் செய்யாது என்று பாபாஜி வள்ளலார் பெருமான் ஆகியோர் அதை பரிந்துரைக்கின்றார்கள் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆகவே அதை நாங்கள் அதை உடையாக வைத்துக் கொள்வோம் இந்த அன்பருடைய கேள்விக்கு. அதுக்காக மாலை கட்டி போடக்கூடாது என்பதல்ல, அதுதான் சிறந்தது. நான் நேரடியாக பாபாஜிக்கு மாலை போடுகின்றேனே என்றபடியால் அவர் என்னைத்தான் விரும்புவார் என்று நினைத்து கொண்டு போடுவது தப்பு. உங்களை விரும்புவார் நிச்சயமாக தொண்டு, ஆனால் நிச்சயமாக அது பெரிய தொண்டு அல்ல. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபா தினம். கருத்து பதிவு ஒன்று வந்தது. நேற்று நானும் என்னுடைய நண்பரும் இதை பற்றி பேசினோம், பதில் கண்டோம். முடிந்தளவு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அவை அடக்கம் என்றால் என்ன என்பது கேள்வி. நேற்று என் கருத்து பகிர்வில் இன்றைக்கு கொண்டு வருவது சத்சங்கத்திற்கு நானும் என்னுடைய நண்பரும் ஒரு சொல்லை பற்றி நேற்று பேசினோம். அவை அடக்கம் என்றால் என்ன என்று இருவரும் பேசினோம். அதை பற்றி எது அவை அடக்கம் என்றால் என்னன்று. அது அவை அடக்கம் என்று சொல்லு நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். சிறு பிள்ளையிலிருந்து மேடை பேச்சுகள் எல்லாம் பெறும் போது அதை பேசுபவர்கள் அவை அடக்கத்தை பற்றி ஏதாவது ஒரு முறையில் கூறுவார்கள். ஆனால் அந்த சொல்லு பரிச்சயமானது அதை அந்த கேள்வி வந்தவுடன் இருவருக்குள்ளும். ஆனால் அதற்குரிய விளக்கம் என்னவென்று தேடினோம் சிறிது நேரம். எங்களுடைய மனதால் தேடினோம், உயிரால் அல்ல. உயிரால் வர வேண்டும், ஆனால் மனதால் தேடினோம். அப்போது சில விடயங்கள் இந்த அவை அடக்கம் என்ற சொல்லுக்கு விளக்கமாக கிடைத்தன. ஒன்று, ஒரு மேடை பேச்சில் அவை அடக்கம் என்று சொல்வது அந்த மேடை பேச்சை கேட்கும் முன்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒரு பெயர் அவை. அவை என்று சொல்வார்கள் தமிழில். அந்த அவை அந்த பேச்சை கேட்போருக்கு அடக்கம் என்று உலகியலில் பொருள் கொள்ளலாம். ஆனால் அவை அடக்கம் என்பது ஆன்மீகத்தில் சிந்தித்த போது இந்த ஐந்து பொறிகளையும் நாங்கள் அடக்குவது அவை அடக்கம் என்றும் அது பொருள்படும் என்று சிந்தித்தோம். ஐம்பொருள்களை அடக்குவது அதாவது அந்த அவை என்ற சொல்லுக்குரிய பொருள் ஆன்மீகத்தில் ஐம்பொறிகளை அடக்குவது. ஏனென்றால் நாங்கள் இறைவன் முன்னால் போய் இறைவனுக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்யும் போதும் சரி, சாதனையை செய்யும் போதும் சரி, நாங்கள் இறைவனுக்கு அடங்க வேண்டும். குருவுக்கு முன்னால் நின்று அவர் பணி செய்யும் போது குருவுக்கு அடங்க வேண்டும். அதை அடங்குவது எப்படி என்று சைவ சித்தாந்தமும் பாபாயும் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அதுதான் இறை பணி, குரு பணி. செய்பவன் எல்லாமே இறைவன், செய்பவர் எல்லாமே குரு. ஆகவே இந்த அவையடக்கத்தை நாங்கள் ஆன்மீகத்திலும் சிந்திக்கலாம், அல்லது உலக வாழ்விலும் சிந்திக்கலாம், உலகியல் செயல்களிலும். ஆகவே இரண்டுக்கும் முடிந்தளவு அதற்குரிய கருத்தை பார்த்தோம். இதில் தங்களுடைய பேராசிரியர் எந்த விடயத்தை தொடங்கும் போதும் அவருடைய பேச்சுக்களை ஐந்தெழுத்துக்கு அடங்குவார். அவர் நான்கு சமயக்குரவர்கள் பாடிய தேவாரம் பாடி அதன் பின் தன்னுடைய பேச்சை தொடங்குவார். அது அடியேன் குருவிடமிருந்து, என்னுடைய வித்யா குருவிடமிருந்து அறிந்த உண்மை. அது மிகவும் சிறப்பு. அது மாத்திரமல்ல, அவர் அந்த பாடல் பாடும் தேவாரங்களில் இறுதியில் வரும் சொல்லு நமச்சிவாயவே. ஆகவே இந்த அவையடக்கம் என்று சொல்லும் போது அவர் அந்த தன்னுடைய சத்சங்கங்களில், தன்னுடைய சைவ சித்தாந்த பேருரைகளில் அந்த தேவாரத்தின் மூலம் தன்னுடைய அவையடக்கத்தை செய்வதை இந்த கேள்வி வந்த பிறன் சிந்தித்து பார்க்கும் போது எவ்வளவு அருமை, எவ்வளவு அருமை. நாங்கள் குருமார்களிடம் வேண்டி பேச்சை தொடங்குகின்றோம், அது ஒரு விதம். ஆனால் எல்லாமே பரம்பொருள் என்று சொல்லி ஐந்தெழுத்தை நாடி நின்று சொல்வது அதி உயர் செயல். அது அத்தகைய ஆன்மாக்களுக்குத்தான் அது தென்படும். அரியேனுக்கும் அவர் அருளால் இப்போது தென்பட்டது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த கருத்து பகிர்வு மூலமாக. ஆகவே இன்றைக்கு வந்த கேள்விக்கும் பதில் கண்டோம், இந்த கருத்து பகிர்வுக்கும் பதில் கண்டோம். அடுத்ததாக அந்த குடும்பத்தினர் கோடிட்டு அனுப்பியிருக்கும் சில பாபாஜியின் தெய்வீய குரல் விடயங்களை எடுத்து அதற்குரிய பொருளை முடிந்தளவு பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் காண்போம். முதலாவது, எல்லோருக்கும் உதவியும் தொண்டும் செய்யும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும். எவ்வளவு அருமை! இன்று வந்த முதலாவது கேள்வியே அதுதான். மலர் தொடுப்பது சிறந்த தொண்டா, அல்லது அந்த வேறு யாருக்கு தொண்டு செய்பவர்களுக்கு தொண்டு செய்வது சிறந்த தொண்டா என்பதுதான் இன்றைய முதலாவது கேள்விக்கு விடை கண்டோம். அந்த கேள்வி பாபாஜியின் வாசிப்பில் முதலாவது வசனத்தில் வந்துவிட்டது. அதற்கு பதில் என்னவாறு கண்டோம்? இறைவன் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, சிவனடியாருக்கு நாங்கள் தொண்டு செய்வது மிகவும் விரும்புகின்றார். தனக்கு நேராக செய்யும் தொண்டை விட என்று சைவ சித்தாந்தமும் அருளாளர்களும் கூறுகின்றனர். அதை நாங்கள் நாயன்மார்கள் வழிபாடுகள், நாயன்மார்கள் யாரை வழிபட்ட, நாயன்மார்களை யார் வழிபட்டார்கள் என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம் அவர்களுடைய சரிதையில். ஆகவே தொண்டர்களுக்கு தொண்டு செய்வதுதான் இறைவனுக்கு விருப்பம் என்று அதில் முடிவு கண்டோம். ஏனென்றால் இறைவன் நாங்கள் அதை செய்யாவிட்டால் அந்த தொண்டர்களுக்கு அந்த சொண்டை இறைவன் செய்கின்றான். ஆகவே அவன் ஏன் மனம் மகிழ்கின்றான் என்று பேராசிரியர் சொல்கின்றார் என்றார். தான் செய்யும் வேலையை தன்னுடைய குழந்தை செய்கின்றதே, எனக்கு ஒரு சிறு வேலை குறைந்திருக்கின்றது என்று அவன் மனம் மகிழ்கின்றான். அதே நேரம் அவனுக்கு நாங்கள் தொண்டு செய்யும் போது அவ்வளவு மகிழ்ச்சி அவனுக்கு இருக்க முடியாது என்பது அந்த கேள்விக்குரிய பதில் என்பதாக என்று பார்த்தோம். அதற்குரிய விடயம் இங்கு முதலாவது சொல்லிலேயே அன்பர்கள் கோடிட்டு அனுப்பினதில் அமைந்திருக்கின்றது. என்ன வசனம் என்றும் வாசிக்கின்றேன். எல்லோருக்கும் உதவியையும் தொண்டும் செய்யும் வழியை கண்டுபிடியுங்கள் என்கின்றார் பாபாஜி. ஏன், அவர் சொல்லி இருக்கலாம் தானே தனக்கு தொண்டு செய்யும் வழியை கண்டுபிடியுங்கள் என்று. ஆகவே அவர் இங்கு முதலிடம் கொடுப்பது தன்னுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள் என்பது. இதை எல்லோரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் உலகியலில், ஆனால் அதுதான் சிறப்பு பாபாஜிக்கு. அடுத்தது, ஆனால் கோபமுள்ள ஒரு மனிதனை சமாளிப்பது கடினம். கெட்ட மனிதனுக்கு கோபம் வந்தால் அவனை நாம் விலக்கிவிடலாம். ஆனால் விசுவாமித்திரர் போன்ற சிலருக்கு சினம் ஏற்பட்டால் என்ன செய்வது? அத்தகைய விசுவாமித்திரர்கள் வசிட்டர்களாக மாற கிரியா மூலகுரு பாபாஜி அருள் புரிவாராக. இதற்காக நாம் கடவுளை வேண்ட வேண்டும். அவர்கள் கோபத்தை அவரால் மட்டுமே விளக்க முடியும். இது ஒரு கஷ்டமான காரியம், ஆனால் கடவுள் செய்து விடுவார். ஆகவே பாபாஜி சொன்ன முதல் கூற்றில் நாங்கள் எங்கு பிரச்சனையை சந்திப்போம் என்பதை அவர் அடுத்த கூற்றில் நேராக சொல்லாமல் ஒரு உபமானமாக விசுவாமித்திரரை வைத்து சொல்கின்றார். ஏன், நாங்கள் சிவ தொண்டர்களுக்கு தொண்டு செய்யும் போது சில நேரம் கோபத்துக்கு ஆளாவோம். அந்த கோபத்தை நாங்கள் உலகிய கோபமாக பார்ப்போமாக இருந்தால் அதற்கு நாங்கள் எதிர்மறையாக ஏதாவது செய்து வினையை தேடிவிடுவோம் என்பதற்காக பாபாஜி என்ன சொல்கின்றார். இங்கு விசுவாமித்திரரை வசிட்டராக்கத்தான் வேண்டும், முற்கோபம் இல்லாதவராக. ஆனால் அதை எங்களுடைய கையில் எடுத்துக் கொள்ளாதே, தன்னிடம் விட்டுவிடு. ஓ இறைவனிடம் விட்டுவிடு, அவர்களுக்குத்தான் அவர்களை எவ்வாறு சாந்தப்படுத்துவதென்று தெரியும் என்று கூறுகின்றார். இது ஒரு கதையாக நாங்கள் கேட்கலாம் இந்த வாசிப்பை வாசித்து விட்டு, ஆனால் பாரிய உண்மை உண்டு. ஏனென்றால் நாங்கள் ஒரு தொண்டருக்கு தொண்டு செய்கின்றோம், சிவ தொண்டன் என்று எண்ணி, அல்லது பாபாஜியின் சாதகர் ஒருவர் தொண்டு செய்கின்றார் என்று அவருக்கு தொண்டு செய்யும் போது, நாங்கள் செய்யும் போது அவர் கோபிக்கின்றார் ஏதோ ஒரு உடையத்தில் என்றால், உடனடியாக எங்களுடைய ஆணவம் மேலே வந்துவிடும். இவனுக்கு வந்து தொண்டு செய்தேனா, நான் பாபாஜிக்கே செய்து விட்டு போகலாம் தானே. இவருக்கு வந்து செய்ததால் இவர் என்னுடன் கோபப்படுகின்றார், எனக்கு இது தேவை தானா என்று கேட்பார்கள். மனதில் தோன்றும், மனதிற்குள் கேட்பார்கள், அது பிழை என்கின்றார் பாபாஜி. எவ்வளவு வறுமை! ஏனென்றால் இதை தெரியாமல் நானே கோபப்பட்டிருக்கின்றேன் பழைய காலத்தில். யார் யாருடனோ தொண்டின் பிரகாரம் கோபப்பட்டிருக்கின்றேன். ஆகவே தனித்தன்மையாகவே இறைவனுக்கு நேரே செய்துவிடலாம், அல்லது பாபாஜிக்கு நேரே செய்துவிடலாம் என்று எண்ணிய காலம் உண்டு. ஆனால் சைவ சித்தாந்தத்தை படித்த பின் இப்போது பாபாஜியின் புத்தகத்துக்குள்ளேயே அது இருக்கின்றது என்று மிகவும் ஆணித்தரமாக தெரிந்த பின் அதிலிருந்து நாங்கள் விலக்க வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். தொண்டர்களுக்கு அதான் அவர்களுக்கு விருப்பமான செயல், பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஆனால் அவர்கள் கோபப்பட்டாலும் அந்த கோபத்தை எங்களை பக்குவப்படுத்துவதற்காக செய்கின்றார்கள் என்று எடுக்க வேண்டும் என்று யோகி ராமையா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சத்சங்கத்தில் பல அருளாளர்களும் கூறுகின்றார்கள். யோகி ராமையாவின் நேரடி கூறலை நான் பல தடவை கேட்டிருக்கின்றேன் அவருடைய சத்சங்கத்தில், எங்களுடைய வித்யா குரு. ஏனென்றால் அவர் சொல்லுவார், தான் மாணாக்கர்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் நான் கோபப்படுகின்றேன் என்று சில விடயங்களை கொடுப்பார் மாணாக்கர்களுக்கு, நேரடியாக அல்ல மறைமுகமாக. ஆனால் அதில் பலரும் தோற்றுவிட்டு இவருக்கு செய்ய வேண்டுமா, நான் பாபாஜியுடன் நேர தியானம் செய்கின்றேன் என்று அவரை விட்டு விலத்தி நிற்பார்கள். ஆகவே அந்த கோபத்தை நாங்கள் உலகியல் கோபமாக எடுத்தோம் என்றால் ஆன்மீகத்தில் எங்களுக்கு இழப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை பாபாஜி இங்கு ஊர்ஜிதம் செய்கின்றார். விசுவாமித்திரரையும் அவருடைய கோபத்தை எவ்வாறு நீக்கலாம், அது இறைவனிடம் விட்டு விடுங்கள், அல்லது தன்னிடம் விட்டு விடுங்கள், நீங்கள் உங்கள் கையில் எடுக்கக்கூடாது என்கின்றார். இது மிகவும் முக்கியமான ஒரு சொல்லு பாபாஜியினர். காலாந்தம் நாங்கள் அதை பார்க்கின்றோம், அதிலிருந்து வெல்ல வேண்டும். அடுத்ததாக சொல்கின்றார், இதற்காக நாம் கடவுளை வேண்ட வேண்டும், குருவை வேண்ட வேண்டும். அதற்கு பின் அவர்கள் கோபத்தை அவரால் மட்டுமே விளக்க முடியும். இது ஒரு கஷ்டமான காரியம் தான் எங்களால் விளக்குவதென்றால், ஆனால் கடவுள் செய்து விடுவார். மக்களுக்கு உதவி செய்ய உண்மைகளை புரியும்படி சொல்ல வேண்டும். என்ன செய்யப்பட்டது, என்ன செய்யப்படுகின்றது, என்ன செய்யப்பட வேண்டும் என்பவற்றை உண்மையாகவும் நட்புடனும் சொல்ல வேண்டும். எதையும் மறைக்க கூடாது. நம்மிடம் உள்ளதை எல்லோரிடமும் வெளிப்படையாகவே பகிர்ந்து கொள்ள வேண்டும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் குளுத்தியான உதவி செய்யும் அருமை. இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது பாபாஜி தொண்டில் இருப்பவர்களுக்கு. ஏனென்றால் எல்லோரும் சாதகர்கள் தான். சைவ சித்தாந்த அடிப்படையின்படி எல்லோரும் ஒவ்வொருவரான அறிவுத்திறனில் இருக்கின்றோம் என்பதுதான் மூல காரணம். ஆனால் அது எங்களுக்கு முன்னர் தெரியவில்லை. ஆகவே நானும் ஜோயரிடம் இந்த வருடம் தான் சேர்ந்தேன். என்னுடைய நண்பர்கள் 3 பேரும் இந்த வருடம் தான் சென்றார்கள். அவர் யார் எனக்கு சொல்வதற்கு என்ற கேள்விதான் எங்களுக்கு கூடுதலாக வரும். ஏனென்றால் நாங்கள் 4 பேரும் ஜோகி ராமையாவிடம் ஒரே வருடத்தில் ஒரே நேரத்தில் அவருடைய வகுப்பில் கலந்து கொள்ள தொடங்கினோம் என்றால் யார் இதில் பெரியவர்? அதற்காகத்தான் பரம்பொருள் சொல்கின்றார், நான் விரும்புவது என்னுடைய தொண்டனுக்கு மற்றவர்கள் செய்யும் சேவையே தவிர எனக்கல்ல. ஏன் அவர் எனக்கென்று சொல்லவில்லை என்று இப்போது முக்கியமாக புரிகின்றது. ஏனென்றால் அவருக்கென்று சொல்லிவிட்டால் இந்த 4 பேரில் யார் பெரியவர் என்ற நிலை வந்துவிடும். ஆகவேதான் மணிவாசகர் பாடுகின்றார், ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேனுக்கு சென்னை கொண்டே கீழே போடுகின்றார் எங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு. ஏன், தான் ஞானத்தில் இருக்கின்றேன் தானே, நான் பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு சொல்லலாம் தானே இந்த வசனங்களை, ஏன் நாயிற்கடையே கிடைந்த கடையனுக்கு என்று பாடுகின்றார்? அதுதான் அந்த அடக்கம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, நான் சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் இதை உணர வேண்டும். அதற்கு பாபாஜி அருமையாக அதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துகின்றார். இந்த சின்ன பகுதியில் இவ்வளவு காலம் இந்த புத்தகத்துக்குள் புதைந்து கிடக்கின்றது. சைவ சித்தாந்தம் விளங்கிய பின்தான் அந்த புதையல் பெரிய புதையல் என்று தெரிகின்றது. இப்போ அதற்கு பின் பார்ப்போம். அவர் சொல்கின்றார், அதாவது நாங்கள் ஒருவரிடமும் ஒன்றையும் மறைக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் எல்லோருக்கும் தெரிந்ததை சொல்ல வேண்டியதுதான். ஆனால் அவர்கள் அதன் வழி நிற்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் எங்களுடைய பக்குவ நிலையில் நாங்கள் குறைவாக இருக்கின்றோம் என்பதுதான் உண்மையே தவிர அவர்கள் எதிர்ப்பதல்ல. ஆகவே நாங்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். ஆனால் அதை எடுப்பது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய வினை. ஆனால் அவர் ஏன் எடுக்கவில்லை என்ற கேள்வியை நாங்கள் கேட்போமாக இருந்தால் அது எங்களுடைய பக்குவமற்ற தன்மை. அந்த நேரத்தில் தான் இந்த கோபங்கள், சினங்கள், பொறுப்புகள் எல்லாமே வந்து போகின்றன. அதற்காக நீங்க கொடுக்காவிட்டீர்கள் என்றாலும் அது பிழை என்று பாபாஜி சொல்கின்றார். ஆன்மீகத்தை தான் பணத்தை கொடுக்க சொன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க கொடுக்கவே மாட்டீர்கள், அதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. ஆனால் ஆன்மீகம் என்றால் அதை கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் கொடுப்பதா இல்லையா என்பது நான் என்பதில் தங்கி இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. நான் எனது, என்னுடையது அல்ல, எனது அல்ல, எல்லாம் இறைவன், எல்லாம் பாபாஜி என்று நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும் போது, எங்களுக்கு என்று ஒன்று சொந்தமுமே இல்லை என்ற போது நாங்கள் அதை தாராள மனத்துடன் எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அந்த நிலை வந்துவிடும். ஆனால் நாங்கள் முதலிடத்தில் இருக்க வேண்டும், எனக்குத்தான் இது தெரிய வேண்டும், மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று யோசித்து விட்டால் அதன் மூலம் நாங்கள் வினைகளை சேர்ப்பது மாத்திரமல்ல எங்களுடைய நிலையில் இருந்து கீழே இறங்குகின்றோம் ஆன்மீகத்தில் என்பது அதன் பொருள் என்று பாபாஜி சொல்கின்றார். நான் சொல்லவில்லை. ஆனால் இன்னொரு விடயத்தை சொல்கின்றார், அப்படியான மனப்பான்மை கருத்து வேறுபாடு வரும் நேரத்தில் குளுத்தியானம் சிறந்தது என்கின்றார். தியானம் சிறந்தது என்று சொல்லவில்லை பாபாஜி, குளுத்தியானம் சிறந்தது என்று சொல்கின்றார். ஏன்? அந்த கருத்து வேறுபாடு வரும்போது தியானத்துக்கு சென்று விட்டால் குழுவாய் யார் யார் அந்த கருத்து வேறுபாடுகளில் ஈடுபட்டோமோ, ஒரு சிறிய நேரம் குளுத்தியானத்துக்கு சென்று விட்டால் பாபாஜி சூட்சுமத்தில் அவ்வளவு ஆன்மாக்களையும் மீண்டும் ஒன்று சேர்ப்பார் என்று பாபாஜி சூட்சுமமாக இங்கு கொடுக்கின்றார். அது உண்மை, இருந்து பாருங்கள், தெரியவர். அதைத்தான் நாங்கள் குடும்பத்தில் பார்த்தோம் என்று இருந்தாலே மனைவி ஒரு பக்கத்து தால் ஓடுவாள், எங்கேயும் போகும் போது பிள்ளைகள் இன்னொரு பக்கத்தால் ஓடும், நான் இன்னொரு பக்கத்தால் ஓடுவேன். இப்படியான நிலைகள் பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்றது, வாழ்க்கையில் நடைபெறுகின்றது எல்லோருக்கும். அந்த இடத்தில் அமைதி காத்தோமாக இருந்தால் எல்லோரும் ஒரே நிலையில் கூடலாம். அது உலகியலே. ஆன்மீகத்தில் அமைதி காத்து வேதை விட குழு தியானம் சிறந்தது என்று பாபாஜி சொல்கின்றார். ஏனென்றால் இது ஆன்மீக சம்பந்தமான விடயம். எல்லோருமே கண்ண மூடிக்கொண்டிருந்து பாபாஜியையும் பரம்பொருளையும் சிறிது நேரம் தியானம் செய்யும் போது அந்த சினம் என்று சொல்லப்படும் இந்த ஆறு வகையான விடயங்களும் கெட்ட விடயங்கள் இல்லாமல் போகும் என்பது பாபாஜியின் கூற்று. மிகவும் அருமையாக சொல்கின்றார். இவ்வளவு அற்புதங்கள் இருக்கின்றது இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு சொல்லிலும் என்பது இப்போது துளங்குகின்றது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறிந்து கொண்டு போகும் போது அடுத்தது கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். மனித வாழ்க்கையில் சிக்கலான பிரச்சனைகள் இப்பூமியில் தான், அதாவது மனித வாழ்க்கையில் எங்களுக்கு வரும் சிக்கல்கள் எல்லாம் இந்த பூமியில் இந்த உலகத்தில் தான் நடைபெறுகின்றது சொல்கின்றார்கள். அடுத்தது குரு சீடர்களாலும் தந்தை மகன்களாலும் தியானித்து தீர்வு சொல்லப்பட்டுள்ளன. அக வாழ்க்கையில் சிறப்பு இங்கேதான் உணர்த்தப்பட்டது என்கின்றார் பாபாஜி. அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் எங்களுக்கு பல பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகின்றது என்கின்றார் இந்த பூமியில். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உரிய தீர்வு குரு சீடர்களாலும், அதாவது எங்களை பொறுத்தவரையில் பாபாஜியும் நாங்களும், தந்தை மகனாலும், இது உலக தந்தையும் உலக மகனும் அல்ல, சிவனும் நாங்களும், சிவன் தந்தை, ஆன்மாக்கள் முழுவதும் மகன். ஆகவே இந்த தொடர்பில் நாங்கள் ஈடுபட்டால் மாத்திரம் இவர் இந்த நிலையில் இருந்து நாங்கள் தியானித்து தீர்வு காண்கின்றோம் என்று பாபாஜி குறிப்பிடுகின்றார். காணலாம் என்றும் காண்கின்றோம் என்றும். ஆகவே இந்த வாழ்க்கை அக வாழ்க்கையின் சிறப்பு இங்கேதான் உணர்த்தப்படுகின்றது பாபாஜி சொல்கின்றார். இப்படி தியானத்துக்குள் நாங்கள் செல்லும் போதுதான் நாங்கள் அகத்தை நோக்கி செல்ல பழகுகின்றோம், பழக வேணும், பழகுகின்றோம், பழகுவோம் என்று முக்காலத்திலும் நாங்கள் இதை சொல்லலாம். ஏனென்றால் வாயால் மாத்திரம் அல்லது மனதால் மாத்திரம் நாங்கள் உள்ளே உள்நோக்கி செல்ல வேண்டும் என்று இருந்தால் அது நடைபெறாது. ஆகவே எங்களுடைய பிரச்சனைகள் வரும்போது, சிக்கல்கள் வரும்போது கண்ணை மூடி தியானத்துக்குள் செல்ல வேண்டும், ஆரை மையமாக வைத்து செல்ல வேண்டும். எங்களுடைய குருவையோ அல்லது பரம்பொருளையோ மையமாக வைத்து செல்லும் போது அதற்கு விடை காணப்படும் என்று பாபாஜி சொல்கின்றார். இதை என்னுடைய நண்பர் ஒருவர், பாபாஜியின் நேரடி சீடன், அடிக்கடி செய்வார். துவக்கத்தில் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா, நான் அவரிடம் கேட்கின்றேன் சில பிரச்சனைகளை, அவர் உடனடியாக பதில் தரவில்லை, எல்லாவற்றையும் கேட்பார். அது ஒருவரும் அல்ல மைக்கேல் ஃபிளெச்சர். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுவிட்டு சொல்லுவார், நான் சிறிது நேரம் பாபாஜியை நோக்கி தியானம் செய்துவிட்டு மீண்டும் உங்களிடம் தொலைபேசியில் வருகின்றேன் என்பார். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு பதில் தென்பட்டு விடும். ஆனால் அவர் என்ன செய்கின்றார்? இது என்னுடைய தொடக்க நிலை. அவர் பாபாஜியிடம் செல்கின்றார் என்று சொல்லிவிட்டு செல்வார். மூன்று அரை மணி நேரத்தில் கால் பண்ணுவார். பண்ணி சொல்லுவார், ஓகே, நாங்கள் இதை பற்றி பேசலாம், நான் இப்போது தயார் பேசுவதற்கென்று. ஓகே ஃபிளெச்சர், இதுக்குரிய பதில் என்னவாக இருக்கும் என்று கேட்டால் பதில்களை சொல்லுவார். தனக்கு தெரிந்த முடிஞ்சவற்றை எவ்வளவு அருமையாக இருக்கும். ஆகவே அவர் ஏன் அந்த பதிலை நேரடியாக சொல்ல முடியாது என்று நான் அந்த காலத்தில் யோசித்ததுன்று. ஆனால் சைவ சித்தாந்தம் கிடைத்தவுடன் தான் தெரிந்தது. நான் எனதை தூக்கி எறிய வேண்டுமென்றால் எந்த பதிலும் இறைவனிடம், குருவிடம் இருந்து வருவது சிறப்பு, என்னிடம் இருந்து வந்தால் அது சிறப்பல்ல என்பதை உணர்ந்தேன். ஆகவே பாபாஜியின் சீடர்கள் கூட பலரும் அந்த வழி நிற்கின்றார்கள். அதுக்காக பேசவில்லை என்பதல்ல, எதற்கும் குருவிடம் ஒருமுறை சென்று வருவோம் என்ற அந்த பண்பாடு. அதை நாங்களும் பயன்படுத்த தொடங்கினோம் என்றால் இந்த நான் எனது என்பதை விட்டறியலாம் என்று பாபாஜி கூறுகின்றார். சூட்சுமமாக கூறுகின்றார், நேரடியாக அல்ல. அவர் என்ன சொல்கின்றார்? உங்களுடைய பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளிவரலாம். அதற்கு என்ன தேவை? சிறிய நேரம் கண்ணை மூடி தியானம் செய்யுங்கள். இதை உலகியலில் கூட பலரும் இந்த கேள்விகளை முன்னர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனக்கு வீட்டை வச்சு வீட்டில் இருக்கும்போது சில நேரம் பிள்ளைகளாலும் மனைவியாலும் சில பிரச்சனைகள் வரும். அது கோவப்பட்டு விடுவேன், பேந்துதான் சிந்திப்பேன், நான் ஏன் கோவப்பட்டேன் என்று துக்கப்படுவேன். அதுவும் எனக்கு துன்பமாக அமையும். ஆகவே அவர்களுடன் அந்த பிரச்சனையில் ஈடுபடும் போதும் துன்பம், பின்னால் மூன்று கரணங்களில் ஒரு கரணமான மனத்தில் வந்திருந்து நினைத்து சோக்கும் நினைக்கும் போதும் அதாலும் துன்பம். அதாலே உடல் மெலிந்து உளம் மெலிந்து போவேன் என்று ஒரு கேள்வி வந்தது ஒரு காலத்தில் சத்சங்கத்தில். ஆகவே அதற்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய உலகியல் முறையில் தீர்வு கண்டோம். நாங்கள் அமைதியை நாடுவோம், அமைதியாக இருப்போம், அல்லது அந்த இடத்தை விட்டு விலத்துவோம் என்றெல்லாம் உலகியலில் தீர்வு சொன்ன காலம் உண்டு. ஆனால் இன்று சைவ சித்தாந்தம் தெரிந்த பின் நடத்துபவன் அவனே என்று சிறிது சிறிதாக உணர்ந்து கொண்டு போய்விட்டால் இதிலெல்லாம் நாங்கள் அகப்பட மாட்டோம். அதற்கு மேலாக பாபாஜி ஒரு உத்தியை சொல்கின்றார். என்ன சிக்கல்கள் வந்தாலும் அது சாதகர்களுக்கிடையில் வந்தால் குழு தியானத்தை உடனே செய்யுங்கள் எல்லோரும். குடும்பத்தில் வந்தால் கண்ணை மூடிக்கொண்டு பாபாஜியையும் பரம்பொருளையும் தியானியுங்கள். பின் கண்ணை திறவுங்கள், உங்களுடைய நிலை மாற்றம் ஏற்படும் என்கின்றார் சூட்சுமமாக. உப்பளவருமை அடுத்த வசனத்தை பார்ப்போம். புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதை காட்டிலும் பிறரை புண்படுத்தாமை நல்லது. நாடகத்தில் ஒரு பாத்திரம் போல் வாழ்வதே பலன்மிக்க வழி. மனிதனின் சிறந்த கவசம் விழிப்புணர்வு. சில சமயம் அந்நிய பொருளால் அறியாமை ஏற்படலாம். அனித்திய பொருளால் அறியாமை ஏற்படலாம். ஆனால் அவை நம்முள் ஆழமாக, அதாவது சித்தத்தில் ஊடுருவி செல்ல ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அதாவது பாபாஜி இங்கு கொடுக்கின்ற புதிது புதிதாக நீங்கள் வழிகளை எல்லாம் கண்டுபிடிப்பதை விட சிறப்பான விடயம் பிறரை புண்படுத்தாமல் இருப்பது. எவ்வளவு சிறப்பு! இரண்டு கல்லில் ஒரு மாங்காய் என்று சொல்வார்கள் உபமானமாக. பாபாஜி இங்கு இரண்டு கல்லில் ஒரு மாங்காய் அடிக்கின்றார். அதாவது எங்களை முத்தி நிலை கலத்தி செல்லும் மாங்காய். அதாவது நாங்கள் எவ்வாறு இந்த பிரச்சனையில் இருந்து விலகலாம் என்றால் சொல்கின்றார் இந்த பர்டிகுலர் இந்த குறிப்பான பிரச்சனையை. புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதை காட்டிலும் பிறரை துன்பப்படுத்தாதிருந்தாலே போதும். அது ஒரு வழி எங்களுடைய எல்லாவற்றையும் அடக்குவதற்கு. ஆறு தேவையில்லாத விடயங்களும் அது சம்பந்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் அந்த துன்பப்படுத்தும் மனம் வருவதே அந்த ஆறு குணம் இருப்பதால். ஆனால் அதன் வழியாக எங்களுக்கு எதை செய்கின்றார்? ஆகாமிய வினையை அகற்றுகின்றார். அந்த செயலில் எவ்வளவு அற்புதம்! வழியை சொல்கின்றார், சரி நாங்கள் அந்த வழியை அறிந்து விட்டோம் என்று அதில் நின்று வெற்றி பெற வேண்டும். ஆனால் அதில் நின்று வெற்றி பெறுவது எங்களுக்கு ஒரு வகையில் அந்த விடயத்தை நாங்கள் வெல்வதாக என்று நினைத்து கொண்டிருக்காமல், இப்போது நாங்கள் சைவ சித்தாந்தம் தெரிந்த பின் அதனுடன் சேர்த்து இலவச இணைப்பாக எங்களுடைய ஆகாமிய வினையை நாங்கள் அதில் சேர்க்கவில்லை என்று நினைத்து பார்த்தால் அந்த வழியில் நாங்கள் சிறப்பாக நிற்பதற்கு இன்னும் சந்தர்ப்பம் உண்டு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பாபாஜியின் கூற்று எவ்வளவு தூரம் அங்கு அமைகின்றது என்றதை சிந்திக்கின்றேன். அடுத்ததாக சொல்கின்றார், ஒரு நாடகத்தில் ஒரு பாத்திரம் போல் வாழ்வதே பயன்மிக்க வழி. அருமையான சொல்லு பாபாஜி. சரி, பரம்பொருள் தனு கரண போன போகங்களால் எங்களுக்கு எங்களுடைய இந்த வாழ்க்கையை தருகின்றார் இந்த உடலில். அதனுடன் எல்லா ஆன்மாக்களையும், யார் யார் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பெற தேவையோ அவர்களை குடும்பமாகவும் சுற்றத்தார்களாகவும் அல்லது நாங்கள் பழகக்கூடிய ஆன்மாக்களாகவும் எங்களுடைய வாழ்வில் பொருத்துகின்றார். அந்த வகையில்தான் நாங்கள் எல்லோருமே இந்த சாதகர் கூட்டத்துக்குள் இந்த சத்சங்கங்களில் இருக்கின்றோம். எங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட குடும்பம் இருக்கின்றது. எங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஆன்மீக வழி இருக்கின்றது. எல்லாவற்றிலும் நாங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றோம். அதுதான் நாங்கள் கொடுத்து வைத்தது பாபாஜியின் கிரியா யோகத்தில். குடும்பமாக இருப்பவர்கள் அதை அனுபவிக்கின்றார்கள். தனியாகத்தான் இருப்பவர்கள் அதை அனுபவிக்கின்றார்கள். பாபாஜியுடன் எல்லாம் சிறப்பாக நடக்கின்றது. அப்போது பாபாஜி என்ன சொல்கின்றார் என்றால், இந்த இவற்றை இந்த புதிதாக வழிகளை கண்டுபிடித்து நாங்கள் இவற்றிலிருந்து இந்த சிக்கலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைப்பதை பார்த்து அதை விட சிறந்தது என்னவென்றால், பிறரை புண்படுத்தாமை அல் நல்லது, நாடகத்தில் ஒரு பாத்திரம் போல் வாழ்வதே பயன்மிக்க வழி. இதுதான் அந்த நாடகம். நானும் என்னுடைய நண்பரும் இதை பற்றி பேசுவோம் இன்னொரு நண்பருடன். இப்போது எல்லோரும் நாங்கள் மூவருமே ஒரு பாத்திரமாக இருக்கின்றோம் நாடகத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கின்றோம், வந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாடகம் தொடங்கிவிட்டது. அதன் முடிவு வரும் வரைக்கும் நாங்கள் விலத்தவே முடியாது. உலகியலில் சிந்தித்து பார்ப்போம். நாடகம் அல்லது அதை ஒரு சினிமா படமாக எடுங்கள். அந்த சினிமா படம் தொடங்கிவிட்டது திரையில், அரவாசியில் ரீல் அறந்து விட்டதன் நையுங்கள். எல்லோரும் அலும்பி போய்விடுவார்களா? கூச்சல் இடுவார்கள், கூக்குரல் இடுவார்கள், கையில் ஏதாவது இருந்தால் திரையை நோக்கி எறிவார்கள். ஏனென்றால் அந்த நாடகம் நின்று விட்டதென்று. அவ்வளவுக்கு எதிர்ப்புகள் உண்டு. ஆகவேதான் பாபாஜி என்ன சொல்கின்றார், இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் நாங்கள் ஒரு பாத்திரம் என்று அறிந்து, பாத்திரம் என்றால் சமைக்கும் பாத்திரம் அல்ல, அதில் நாங்கள் ஒரு பகுதி என்று நினைத்து அறிந்து உணர்ந்து வாழ்வோமாக இருந்தால் தப்பி விடுவோம் என்கின்றார். அது நடக்கின்றது. எல்லாவற்றையும் இங்கு கூற ஏதாவது நடக்கின்றது, அதை நாங்கள் பார்க்கின்றோம். கட்டுப்பட்டு விட்டோமே என்றதற்காக அதனுடனேயே கட்டுப்பட்டவர்கள் போல் வாழ்கின்றோம். ஏனென்றால் விட்டு விலத்த முடியாத நிலை. ஏனென்றால் அது ஆகாமிய வினைகளை கொடுத்துவிடும். எவ்வளவு அருமையான சொல்லை பாபாஜி கொடுக்கின்றார் இங்கு. அதை வாழ்நாளிலும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் பார்ப்பீர்கள். எல்லோருக்கும் ஒவ்வொரு விடயங்கள் உண்டு அந்த விடயத்தில் பார்ப்பதற்கு. அடுத்தது சொல்கின்றார், மனிதனின் சிறந்த கவசம் விழிப்புணர்வு. சில சமயம் அனித்திய பொருளால் அறியாமை ஏற்படலாம். அடுத்த சொல்லு, எவ்வளவு அருமையான சொல்லு. மனிதனுடைய சிறந்த கவசம், கவசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? உலகத்தில் எங்களுடைய உடலாக இருக்கலாம், அல்லது நாங்கள் செய்யும் செயலாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் கவசம் ஒன்று என்று அதற்கு மேலே இருக்குமாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பாக உள்ளே இருக்கின்றோம் என்பதன் பொருள்தான் கவசம். அது எல்லாவற்றிற்கும் இருக்கலாம். கந்த சஷ்டி கவசம் பாடல் மூலமாகவே அது உண்டு. எவ்வாறு அதை நாங்கள் பாடி எங்களுடைய உடல் போர்வையாக அகத்தில் இருக்கும் விடயங்களின் போர்வையாகவும் கந்த சஷ்டி கவசத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதனால் தான் அதை கந்த சஷ்டி கவசம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே இந்த கவசம் என்ற சொல்லை பாபாஜி இங்கு கொண்டு வருகின்றார். எவ்வாறு கொண்டு வருகின்றார்? மனிதனின் சிறந்த கவசம் விழிப்புணர்வு. எவ்வளவு அருமை! சிறந்த கவசம் விழிப்புணர்வு, அதாவது கிரியா யோகத்தில் மிக உன்னதமான பயிற்சி ஒன்று விழிப்புணர்வு. எல்லா நேரமும் நாங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பாபாஜி சொல்கிறது மாத்திரமல்ல, அது எங்களுடைய பயிற்சியிலும் அமைகின்றது. விழிப்புணர்வாக கிரியா சாதகர்கள் சாதனையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்கின்றார், சில சமயம் அனித்திய பொருள்களால் அறியாமை ஏற்படலாம். இங்கு சைவ சித்தாந்தம் வருகின்றது. நித்தியம் அனித்தியம் என்ற இரண்டு விடயங்கள் சைவ சித்தாந்தத்தில் உண்டு. நித்தியம் என்றால் என்ன? கடவுள். அனித்தியம் என்றால் என்ன? மிகுதியாக உலகில் இருக்கும் எல்லா பொருட்களும் நாங்களும் உட்பட. ஆகவே இந்த அனித்திய பொருட்களால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் என்பதை பாபாஜி இங்கு கூறுகின்றார். அதனால் என்ன சொல்கின்றார், அனித்திய பொருளால் அறியாமை ஏற்படலாம் நிச்சயமாக, ஆனால் அவை நம் முன் ஆழமாக சித்தத்தில் ஊடுருவி செல்ல ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அருமையாக சொல்கின்றார். அதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால், புது வினைகளை சேர்க்காதீர்கள். வந்தவை இருப்பவை இருக்கட்டும், அதை அகற்றும் வழியை பார்த்து கொண்டு எங்களுடைய வழியில் செல்ல வேண்டுமே தவிர, பாபாஜியின் கூற்றும் சைவ சித்தாந்த கூற்றும் புதிய வினைகளை சேர்ப்பதை தவிர்த்துக் கொள்வதுதான் எங்களுடைய வெற்றிக்கு முதற்படி என்கின்றார் பாபாஜியும். இங்கு தன்னுடைய வசனம் மூலம் சைவ சித்தாந்தம் இங்கு முழுமையாக சொல்லப்படுகின்றது. அடுத்து சொல்கின்றார், சமுதாயத்தில் மிக உயர்ந்த நற்குணம் ஒருமைப்பாடு, பாபாஜியின் உயர்ந்த கருணை, பாபாஜியின் மூலமே கிடைப்பது சிறந்த ரட்சிப்பு, இவை எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டால் வாழும் சமயங்களில் இந்து சமயமே புவியில் மிக சிறந்தது என பாராட்டலாம் என்று முடிக்கின்றார். அதாவது யாம் இருக்க பயமேன் என்கின்றார் பாபாஜி. ஆகவே அதை நாங்கள் உணர வேண்டும் என்று சொல்கின்றார். குருதான் எல்லாவற்றையும் நடத்துகின்றார் எங்களுக்கு என்று அந்த உணர்வில் நாங்கள் இருப்போமாக இருந்தால் உயிரால் உணரும் உணர்வு மனத்தால் அல்ல, மனத்தில் தான் தொடங்கும், அது உயிருக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி பேசுவோம் நான் நண்பரும் எங்களை விழிப்புணர்வாக்குவதற்கு. ஆகவே எல்லோருமே அதன் வழி நிற்க வேண்டும், மனதில் தொடங்கி உயிருக்கு கொண்டு வர வேண்டும் எல்லா விடயங்களை, நல்ல விடயங்களை, கெட்ட விடயங்களை அல்ல சொல்லும் போது நானும் அவதானமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் பாபாஜி சொல்கின்றார். இந்த விதத்தில் நாங்கள் சாதகர்கள் எல்லோரும் அதை சிறந்த ரட்சிப்பு கிடைப்பதே பெரிய ரட்சிப்பு பாபாஜியின் கருணை, இவை எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டோம் என்றால், அதாவது குரு பணி இங்கு சொல்லப்படுகின்றது சித்தாந்தத்தில் இறை பணி, வாழும் சமயங்களில் சைவ சமயமே புவியில் மிக சிறந்தது என பாராட்டலாம். அது உண்மை, மைய சமயமே சைவ சமயம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அடுத்தது சொல்கின்றார், அறியாமை, வக்கிரம், சுயநலம், ஏமாற்றுதல் ஆகியவற்றோடு கூட உலகை விட்டு விடுங்கள். அறிவியல் கண்டுபிடிப்பால் என்றாவது ஒரு நாள் உலகம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று எதிர்பார்த்தால் நாம் நம்பிக்கையற்ற சூழலில் மாட்டிக்கொள்வோம். இந்த உலக நிறுவனமும் நமக்கு இன்பம் தராது. எந்த உலக நிறுவனமும் நமக்கு இன்பம் தராது. நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு பிறருக்கும் நம் மகிழ்ச்சியை தருவதே உண்மையான ஆனந்தம், வேறு வழியில்லை என்கின்றார் பாபாஜி. நாங்கள் பொருள் உலகத்தை நம்பி அதை சுற்றி இந்த பொருள் உலகத்தால் கண்டுபிடிக்கப்படும் அஞ்ஞான விஷயங்கள் மூலம் இந்த உலகத்தில் பல விடயங்கள் எல்லாம் தெரிய வரும். சந்திரனில் காலடி எடுத்து வைப்போம், சூரியனுக்கு கூட சென்று விடுவோம் என்று கூட நினைக்கலாம், அதை எரித்து சுட்டு விடும் என்று தெரியாமல். அப்படி விஞ்ஞான வளர்ச்சி கோடிக்கொண்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அதன் வழி நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது சாவு மணி என்கின்றார் பாபாஜி. ஆகவே கிடைத்ததை கரையில் வைத்துவிட்டு அதை பொருளை நோக்கி ஓடாது தன்னுடைய அருளை நோக்கி வாருங்கள் என்கின்றார் பாபாஜி சூட்சுமமாக. சைவ சித்தாந்தமும் அதைத்தான் சொல்கின்றது, பரம்பொருளை நோக்கி வாருங்கள் என்று. அதில் இங்கு சொல்கின்றார், அந்த வழியில் நாங்கள் மகிழ்ச்சியாக வருவோமாக இருந்தால் பாபாஜியின் வழியில் அது எங்களுக்கு உண்மையான ஆனந்தத்தை தரும். அந்த உண்மையான ஆனந்தம் தான் சச்சிதானந்தம், சைவ சித்தாந்தத்தின் இறுதி நிலை என்கின்றார் பாபாஜி. அதற்கு பின் சொல்கின்றார், வருமுன் காத்தல் நல்லது, இறுதி பொருளை விட ஆவி மிகவும் வலியது. இங்கு ஆவி என்று அவர் சொல்வது உயிரை. அதாவது வருமுன் காத்தல் நல்லது, இறுதியில் பொருளை விட உயிர் மிகவும் வலியது. அதுதான் உண்மை. ஏனென்றால் பொருள் அல்ல, எங்களுக்குள் இருக்கும் ஆன்மாதான் மிகவும் முக்கியமானது. அதுதான் இதெல்லாம் ஈடுபடுகின்றது. எங்களுடைய உடல் அல்ல என்பதை உணரும் நிலையை கூறுகின்றார். உலகியல் கஷ்டத்தால் ஆபத்தால் பாதிக்கப்பட்ட பின் நமக்கு பக்தியும் சரணாகதியும் வருகின்றன. எவ்வளவு அருமை சைவ சித்தாந்தம். பாதிப்பென்று இங்கு சொல்லப்படுவது வினை மூலமாக வரும் அனுபவம். இந்த உலகியலில் இந்த அனுபவங்கள் கிடைத்து அந்த அனுபவத்தை நாங்கள் பெறும்போது தான் பாபாஜி சொல்கின்றார், எங்களுக்கு அந்த இரண்டு கடைசி நிலையான பக்தியும் சரணாகதியும் துளங்குகின்றது என்று சொல்கின்றார். அதுதான் உண்மை. தீய வாழ்க்கை வாழ்ந்த பின் இனியும் நம்மை தீமை தீண்டாது. எல்லா தீமையையும் எதிர்த்து நிற்க நமக்குள் ஓர் அற்புத சக்தி இருக்கின்றது என்கின்றார். அது நம் உடலை, அறிவை, மனத்தை ஆள்கின்றது. இதனால் பகை, குழப்பம் ஆகியவை சீக்கிரமே நம்மை விட்டு நீங்குகின்றன. அவற்றை பரிசோதனை செய்து விளைவுகளை பதிவு செய்யலாம். அனுமானமோ கற்பனையோ தேவையில்லை. அருமை. ஏனென்றால் இந்த கொள்கைகளை கேட்டவுடன் அல்லது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை கேட்டவுடன் எங்களுக்கு விளங்கிவிட்டது என்ன நடக்கின்றது என்று வைத்துக்கொண்டு நாங்கள் கனவில் அல்லது அதற்கு மேலான நிலையில் அவற்றை நாங்கள் சந்தோஷமாக கிடைத்து விட்டதே என்று கனவு கண்டு கொண்டிருப்போமே தவிர அந்த வழியில் நின்றால் அதை முழுமையாக பெற முடியாது என்று பாபாஜி சொல்கின்றார். அதாவது அனுமானமோ கற்பனையோ தேவையில்லை. இந்த விளைவு, இந்த படித்தவற்றை நீங்கள் எங்களுடைய சாதனையில் வைத்தே அதன் விளைவுகளை, அதாவது பிராக்டிக்கலா அதை செய்து அதன் விளைவுகளை நாங்கள் பதிவு செய்யலாம். இந்த பரிசோதனையில் லெபோரட்டரி ஒர்க் என்றுதான் பாபாஜி சொல்கின்றார். கிரியா சாதனையை பல இடங்களிலும், ஆகவே அந்த பரிசோதனை கூடத்தில் எங்களுடைய சாதனையில் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் தெரிந்த பின் இப்போது அந்த பரிசோதனையை நாங்கள் மீண்டும் செய்யும் போது நாங்கள் செய்யும் பயிற்சி சாதனைகளை பல பொறுப்பெறுகள் வரும் என்பதை பாபாஜி இங்கு புட்டு வைக்கின்றார் இந்த கருத்தின் மூலமாக. ஆகவே இப்படி இதை பார்த்து கொண்டு போகமாக இருக்குமையாக இருந்தால் இன்று ஒரு மூன்று பக்கத்தில் பல இடங்களிலும் கோடிட்டு அனுப்பினார்கள். இப்போது ஆக இரண்டு பந்தி தான் முடித்திருக்கின்றேன் அவர்கள் கோடிட்டது. எவ்வளவு அருமை! 45 நிமிடங்கள் ஓடிவிட்டன. ஆகவே சிறிது சிறிதாக நாங்கள் இதில் செயல்படுவோம். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக, நிலக்களமாக இருப்பது சைவ சித்தாந்தம். ஆகவே அதை எல்லோரும் கையிலும் இப்போது தவழ்கின்றது அடிப்படை கருத்துக்கள், 8 ஒளிநாடாக்கள். உங்களுக்கு நேரம் இருக்கும் போது இந்த உலகியல் இன்பங்களில் இருந்து அதை அனுபவித்துக் கொண்டு முடியுமானால் அதை காதுக்குள் ஒருமுறை போட்டீர்கள் என்றால் உங்களை அறியாமல் அது சித்தத்தில் ஓரளவாவது பதிந்துவிடும். அதை மாத்திரம்தான் நாங்கள் அடுத்த பிறப்புக்கு கொண்டு போகலாம். எங்களுக்கு இறப்பு என்பது நிச்சயம். அது நாளை நடந்தாலும் அதற்கு முதல் இந்த 8 ஒளிநாடாக்களையும் கேட்டுவிட்டோம் என்றால் அடுத்த பிறப்பு சிறக்கும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இறைவனையா, கார்த்திகேயன் ஐயா அவர்களிடம் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபா ஜினமும் ஓம் சிவாய. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
அமைந்தது. அதில் இன்றைய சத்சங்கத்தில் புரிந்து பற்றி கேள்விக்கு சிறப்பான விளக்கங்கள் தரப்பட்டது. அதிலும் எல்லா துன்பும் சிறப்பானது என்றும், எனவே எல்லோரும் துண்டு செய்யுங்கள் என்ற கருத்தும், சிவனடியாருக்கு செய்வதும் துண்டு சிறப்பானது ஏனெனில் இறைவன் அதை விரும்புகின்றார் என்ற கருத்துக்கள் மூலம் பல கருத்துக்களை உருவாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து அவை அடக்கம் பற்றியது. அதாவது மேடைக்கு முன் அமர்ந்திருப்பது அவை எனவும், ஆனால் ஆன்மீகத்தில் அவை என்பது அன்முறைகளை பயன்பொறிகளை குறிக்கும் என்ற கருத்து தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து எல்லோருக்கும் உதவியின் தொண்டு செய்தல் பற்றிய கேள்விக்கு விளக்கமான பல பதில்கள் தரப்பட்டது உள்வாங்கினோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களின்படி அறிவுத்திறனுக்கு ஏற்ற நாங்கள் இந்த இதை உள்வாங்க முடியும் என்ற கருத்து கூறப்பட்டது. குளிர்ச்சியான சிறப்பானது என்பது பற்றிய விளக்கமும், மனித வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்கள் பற்றிய விளக்கங்கள் தரப்பட்டது உள்வாங்கினோம். இதற்குரிய விளக்கம் குளிர்ச்சியுடன் நிலையில் இருந்து விளக்கம் தரப்பட்டது சிறப்பாக இருந்தது. பிறரை புண்படுத்தாமல் பற்றிய சிறப்புகளும், அடுத்து வாழ்க்கை என்னும் நாடகத்தில் நாம் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை நாம் சரியாக நடிக்க வேண்டும் என்றும் கவசம் பற்றிய விளக்கம் அந்த சிருஷ்டி கவசம் மூலம் தரப்பட்டது. விழிப்புணர்வு பற்றிய விளக்கமும் அனைத்திய பொருட்களால் நம் வாழ்க்கையில் எப்போதும் பிரச்சனைகளை வந்து கொண்டே இருக்கும், அவற்றை நாம் தவித்துக் கொள்ள வேண்டியம் என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டது. அடுத்து இந்து சமயமே உலகத்தில் சிறந்த சமயம் என்பது பற்றிய கருத்துக்கள் சிறப்பாக தெரிவிக்கப்பட்டது. அறியாமை வெப்பதம் பற்றிய கருத்துக்களும் விளக்கப்பட்டது. உண்மையான ஆனந்தம் பற்றிய விளக்கத்துடன் உண்மையான ஆனந்தம் தான் சச்சிதானம் எனவும் கூறப்பட்டது. நமக்குள் இருக்கும் மருத்துவ சக்தி பற்றிய விளக்கம். எனவே இன்றைய சச்சங்கத்தில் பலவிதமான அற்புத சக்திகள் ஆனந்தம் பற்றி விளக்கப்பட்டது. எனவே உள்வாங்கினோம். இறுதியாக எனது தனிப்பட்ட ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன். அதில் சரிபட இருந்தால் மன்னிக்கவும். ஏற்கனவே அரை மனசியாசிக்கு மேலே சத்சங்கத்தில் போய்கொண்டிருக்கும் போது என்னை பொறுத்தவற்றில் எல்லாருக்கும் சரிவதறியவில்லை, என்னை பொறுத்தவற்றில் உள்வாங்கும் நம்மை குறைந்து வருவதை உணரக்கூடியதாக இருக்கிறேன். சரி பிழை இருந்தால் திருத்திக் கொள்ளவும். நன்றி. ஓம் கிரியா பகாஜி நமவோம். ஓம் சிவாய நமோ.
நன்றி ரவினையா. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நிச்சயமாக ரவினையா, அது எங்களுடைய அறிவுத்திறனுக்கு உட்பட்ட ஒரு விடயம். எவ்வளவு நேரம் அந்த விடயத்தை நாங்கள் உள்வாங்குவோம் என்பது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிய நிலை. நீங்கள் சொன்னது மிகவும் சிறப்பான விடயம், அது உண்மை. முடிந்த அளவு அந்த நேரத்துக்குள் தான் இருக்க முனைகின்றேன். ஆனால் என்னை அறியாமலே அது எங்கோ சென்று கொண்டிருக்கின்றது. கண்ணை முடிக்கும் போது போய்விட்டேனே கூட நேரம் என்று நிப்பாட்டுகின்றேன். முடிந்த அளவு நீங்கள் சொன்னபடி சிறிய சிறிய கொஞ்சம் இந்த சத்சங்க நேரத்தை குறைவாக கொடுத்து எல்லோருக்கும் அந்த விடயத்தை ஊட்டுவதற்கு முடிந்த அளவு பார்ப்போம். எங்களை அறியாமல் நடக்கும் சில விஷயத்துக்கு காரணம் சொல்ல முடியாது. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கேள்வியல் கருத்துக்கள் உண்டா?
சிறப்பான முறையில மாணவர்கள் கேட்ட கேள்விக்கும் தன்னிச்சையா பாபாஜியினுடைய தூண்டுதனால் சில விஷயங்களும் இந்த சத்சங்கத்தில் அறியப்பட்டோம். அவை அடக்கம் என்ற அர்த்தத்துக்கு நல்ல சிறப்பான முறையில இந்த சத்சங்கத்துல பாபாஜி பல குறிப்புகளை கொடுத்து நம்மள அசக்தி இருக்கிறார். எனக்கே அதுல ஒரு குழப்பங்கள் இருந்தது. இப்போது அதை கேட்கக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. அவை அடக்கம் என்பது எதுல, வார்த்தையில மட்டுமா அல்ல, நம்மளுடைய எல்லா விஷயங்களிலும் அவை அடக்கம். இறைவனை நம்ம நேசிக்கிற விஷயத்துல கூட அவை அடக்கம் என்ற ஒரு கருத்தை இந்த சத்சங்கத்துல கேட்கக்குள்ள ரொம்ப ஒரு சிறப்பான முறையில சத்சங்கம் அமைஞ்சு இருந்தது. அதோட மட்டும் இல்ல, பல விஷயங்களை உலகில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், நாடு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், மொழி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளயும் இந்த இந்து மதத்துல ஒரு தர்மம் இருக்குதுன்றத இந்த சத்சங்கம் எடுத்து காட்டுச்சு. அதுதான் உண்மை. அத யோகியாரே சொல்றாரு, இந்து தர்மம்னு சொன்னார். இந்து மதம் சொல்ல இந்து தர்மம்னு சொல்றாரு. இந்த இந்து மதத்துல வகுக்கப்பட்ட அத்தனை விஷயமும் தர்மம் கலந்திருக்கும். அதர்மம் நீங்கி தர்மம் கலந்திருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த இந்த மதத்தினுடைய தோற்றமே இறைவனுடைய நேரடியான பார்வையில வந்த ஒரு விஷயமா இருக்குன்னா, பிறர் மதத்தை நான் குறை சொல்லவில்லை. இந்த மதத்துல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும், எறும்புக்கு கூட உணவு அடிக்கணும்னு சொன்ன ஒரே இந்த சைவ சித்தாந்தம் இந்த இந்து தர்மத்துலதான். அதெல்லாம் பார்க்கக்குள்ள நாம வந்து எவ்வளோ பெரிய புண்ணிய செஞ்ச இடத்துல இருந்து, அதுலயும் இந்த பாபாஜி மகாவதார பாபாஜி கிரியா பாபாஜியருடைய பாதையில நம்ம நிக்கக்குள்ள ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான இடத்துல நம்மள இப்பாட்டி அழகு பார்க்கக்குள்ள ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த ஆனந்தத்தை எல்லாரும் அனுபவிக்க பாபாஜி என்றும் பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
நன்றி நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக தொகுத்தீர்கள் பாபாஜி. பெரம்பூரின் ஆசியுடன் அந்த இறுதி இடத்துக்கும் நீங்கள் சொன்ன முறையில் வந்து விழுந்தீர்கள். அதுதான் இறுதியாக இந்த நிலையில் செல்லும் போது ஆனந்தத்தை பாபாஜி தருகின்றார், எங்களுக்கு அடைய வைக்கின்றார் என்று சொல்லி மிகவும் அற்புதம். உங்களுடைய இறுதி சொல்லாகவும் அது அமைந்தது. அதுதான் இன்றைய வாசிப்பின் இறுதி சொல்லு. அதுதான் விரிவாக பார்த்தால் சைவ சித்தாந்தத்தில் சச்சிதானந்தம். ஆகவே நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.